ஓம் சிவாய நமக. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேர்களை நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவ புண்ணிய தெளிவு. விளக்க உரை: 143வது பாடல் முதல். வழங்குபவர் சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம். செந்தாமரை பூம்பதத்திற்கின்கிணி சிலம்பு கலந்தாட திருவரை நாக உதர பந்தன செம்பட்டுடையாட வைந்தார் பூவின் பலவகை மாலை பதக்கம் உடி வீச பவள திரு உடம்பதனிற் புரி நூல் படிச்சென்று ஒளி மின்ன சிந்தாமணி நவரத்ன கிரீடம் சிரத்தில் ஒளி வீச திகழ் திரு யானை முகவயன கருள் சித்தியும் புத்தியுடன் வந்தே தரிசனம் அதனை தந்தருள் வானோர் பணி கோவே மலையான் மகளுடன் சிறகிரிநாதன் மகளும் விநாயகனே. தோடுடைய செவியன் அல்ல துணவியோடு தோன்றாமல் அருள் செய்த சூழ்ச்சி தன்னை நாடுடையார் கண்டு மிக நாட்டங்குள்ள நாதா அந்த நாடகத்தை நன்றாய் காண பீடுடைய மணிமன்றில் நடனம் செய்ய பெரிதும் அருள் பதஞ்சலி மாமுனிவன் பாதம் மாடுடையவை யாக்கிரன்றன் பாதம் போற்றி மாறாத பெருவாழ்வு மருவி வாழ்வா வெங்குருவில் சர்க்குருவாயுதித்து கூடல் மீனவன் மேல் வினதீர்த்தோன் விரைத்தாள் போற்றி துங்கமுரு அலைகடலில் சிலையதான தோணியில் வந்தவன் பாத தூளி போற்றி எங்கள் விராந்தன இருளில் பறவை வாசற்கேவல் கொண்டோன் பதப்பதுமயிருதாள் போற்றி புங்கவர் சூழ் திருவாத ஊரில் வந்த புண்ணியனார் என அடிகள் போற்றி போற்றி.
சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியான வைக்க அறியாத சடக சடமூடமட்டி பவவினையிலே ஜனித தமியன் மீடியால் மயக்கம் உருவேனோ. கருணை பூரியாதிருப்ப தினகூரையே வேலை செப்பு கைலை மலை நாதர் பெற்ற குமரோனே கடக பூய மீது ரத்ன மணிய நீ புன் மாலை செச்சை கமடு மணமார்கடப்பம் அணிவோனே. தருணம் மிதையா மிகுத்த கணமாதூரு நீழ்ச சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகமே சிவஞானமுத்தி பரகதியும் நீ கொடுத்து தவிபூரிய வேணு நைத்த படிவேலா. அருணதள பாத பத்ம அது நீதமுதிக்க அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா. அதிசயமுற்ற பழனி மலை மீதுதித்த அழகதிரு ரகத்தின் முருகோனே நம பார்வதி பதஞ்சலியாக்கிரவாதால் திருவடி வாழ்க, சைவ சமய ஆச்சாரியர்கள் திருவடி வாழ்க, அருளே வடிவாகிய அம்பலவானருடைய பெருங்கருணையினாலே என்ற சிவபுண்ணிய தெளிவு விரிவுரை என்கின்ற ஞான பூசையிலே 143வது பாடல் முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய திருவருள் ஊட்டியுள்ளது. இது முதலாக இன்னொரு 5 பாடல்கள். புண்ணியத்தை எல்லாரும் செய்ய வேணும் என்று புண்ணியவான்கள் பாடலாக பாடி தந்திருக்கிறார்கள். நம்ம நாட்டு மக்கள் வீணாக போகக்கூடாது. நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாட்டு மக்களிலே பெரியோர்களுக்கு அன்பு இருக்கும் தானே, பிரிய இருக்கும் தானே. அதனால நம்ம நாட்டு மக்கள் சிவபக்தி பண்ணாமலும் சிவபுண்ணியம் செய்யாமலும் வீணாக போகக்கூடாது. மற்றைய நாடுகளுக்கு சிவபுண்ணியம் தெரியாது, மற்றைய நாடுகளுக்கு சிவபுண்ணியம் தெரியாது, சிவபக்தி கிடையாது, சிவாலயம் கிடையாது. இங்கே எங்க பார்த்தாலும் சிவாலயம், அருளாளர்கள், திருமுறை முதலான பாடல்கள் மலிந்து இருக்கிற நாடு நம்முடைய நாடு. சிவாலயம், சிவபக்தி, அருளாளர்கள், சிவ நூல்கள் மலிந்து இருக்கின்ற நாடு நம்முடைய நாடு. மலிந்துன்னா புரியுதா, அதிகமாக இருக்கு. அதுதான் இந்த நாட்டுக்கே உயிர். மற்ற நாட்டுக்கள் எல்லாம் பணத்தினால பெருமை, படையினால பெருமை, நம்ம நாட்டுக்கு பக்தியினாலே பெருமை, சிவபக்தியினாலே. பக்தி என்றால் சிவபக்தி தான், பக்தி என்றால் சிவபக்தியினாலதான் இந்த நாட்டுக்கு பெருமை. சிவபக்தி ஒன்றாலே மற்ற எல்லா நலங்களும் உண்டாகும். சிவனை நினையாமல் சிவபக்தி பண்ணாமல் வாழ்கின்ற வாழ்வு ஒரு வாழ்வே அல்ல. வாழ்வு என்பது மனிதர்கள் வாழ்வு தான் வாழ்வுன்னு சொல்றது. யானை வாழ்ந்தது, குதிரை வாழ்ந்தது, ஆடு வாழ்ந்தது, மாடு வாழ்ந்ததுன்னு சொல்றது கிடையாது. வாழ்வு என்றால் மனித வாழ்வு தான் வாழ்வு. அது வாழ வேண்டிய முறையில வாழ்ந்தால் வாழ்வு, முறை தவறி வாழ்ந்தால் தாழ்வு. அதை மாணிக்க வாசுவாமி வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமேனார். என்ன ஆச்சரியம், வாழ்கின்றாய்னு சொல்லி விட்டு வாழாத நெஞ்சமேங்கிறாருவாரு. வாழ்கின்றாய்ன்னு சொல்லிட்டு நீ நல்ல மனுஷன்னு சொல்லி விட்டு அப்புறம் நீ தான் கெட்டவன்னு சொல்ற மாதிரி, வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. வாழ்கின்றாய் என்றால் அற்ப வாழ்வை பெருவாழ்வாக எண்ணி வாழ்கின்றாய், நிலையில்லாத வாழ்வை நிலையான வாழ்வாக எண்ணி வாழ்கின்றாய். வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாது. நீ வாழ்கின்றாய், ஆனா பொய் வாழ்வு வாழ்கின்றாய், மெய் வாழ்வு வாழவில்லை. அதனாலே நீ வாழாத நெஞ்சமே, நீ வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய். வல்வினையாகிய தீய வினையை பட்டு அந்த வினையிலே நீ அமிழ்ந்திருக்கிறாய், அமிழ்ந்திருக்கிறாய், ஆழ்கின்றாய். அப்படி அந்த தீய வினையில அமிழ்ந்தாமல் ஆளாமல் காப்பவன் சிவபெருமான். வினையிலே ஆளாமல் காப்பவன் சிவபெருமான். ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய், வினையிலே ஆளாமல் கெட்டு போகாமல் காப்பவன் சிவபெருமான். அவனை நீ ஏத்தாமல் வாழ்கின்றாய், வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே. வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய், ஆளாமற் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய். கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும், சூழ்கின்றாய் கேடு உனக்கு. இப்பொழுது நீ அற்ப வாழ்வை பெருவாழ்வாக எண்ணி நிலையில்லாத நிலையாக எண்ணி சிவனை பத்தி பண்ணாமல் வாழ்கிறாய் அல்லவா, அதனால உனக்கு கேடு. சொல்கின்றேன் பல்காலும், பல தடவை சொல்கின் பல்காலும். வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே என்று ரொம்ப சூடா சொல்றாரு திருவாசகத்துல. அதனாலே வாழ்க்கை என்றால் சிவனை வாழ்த்தி வாழ்வதே வாழ்வு, வாழ்த்தாமல் வாழ்வது வாழ்வே அல்ல. அப்படி வாழ்த்தி வாழ்வதற்கு அருளாளர்கள் நிறைய நமக்கு துணை செய்திருக்கிறார்கள். பேர் அருளாளர்கள், ஞான சம்பந்தர் முதலான அருளாளர்கள் சிவனை வாழ்த்துவதற்கு பாடல்கள், மற்ற அருளாளர்களாலே நூல்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் எல்லாம் பண்ணி அதன் மூலமாக சிவனை இப்படி பட்டி பண்ணுங்க, இவனை வழிபாடு பண்ணுங்க என்றெல்லாம் நமக்கு நிறைய வழிகாட்டி இருக்கிறார்கள். அந்த வழியை பின்பற்றவில்லையானால் சிவன் மேலையும் குறையில்லை, அருளாள் மேலையும் குறையில்லை. பற்றவில்லையானால், பின்பற்றவில்லையானால் நம்ம மேலதான் குறை. அது உன்னால் ஒன்றும் குறைவில்லை, உடையாய் அடிமைக்காரன் பேன் என்றார் போல அவன் செய்யறதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான், செய்யறதெல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறான், நம்ம சாப்பிட சாப்பிடலன்னு நம்ம குறது. அது போல அவன் நமக்கு வழியெல்லாம் காட்டி இருக்கிறான். அந்த வழியிலே நாம் நடப்பது மிக முக்கியமானது. அந்த முறையிலே இப்படி சிவ புண்ணியம் என்பது முக்கியமானது. இது தெளிவு, தெளிவுன்னு சொல்றாரு பாத்தீங்களா, ரொம்ப நுட்பமானதாய் உயர்ந்ததாய் சிறப்புள்ளதாக சொல்லப்படுவது இந்த சிவ புண்ணியம். புண்ணியம் என்பது பொதுவாக சொல்லுவது, புண்ணியம் என்பது பொதுவாக மக்களுக்கு செய்வது, மற்ற பிராணிகளுக்கு செய்வது முதலான புண்ணியங்கள் பொது. இதே சிவனையும் சிவனையுடைய அடியார்களையும் குறித்து செய்வது சிறப்பு. சிவனையும் சிவனடியார்களையும் குறித்து செய்கின்ற புண்ணியம் சிறிது செய்தாலும் அது பெரிய பலனை கொடுக்கும், அற்பமாக செய்தாலும் அது பெரிய பலனை தரும். குரங்கு வில்வ இலைய பறிச்சு போட்டுதான், வில்வ இலைய மரத்துல இருந்து பறிச்சு போட்டுது குரங்கு. அது மரத்துல இருந்து சும்மா இருக்க முடியாது, அது வில்வ மரத்துல எப்படியோ ஏறிடுச்சு, வில்வ மரத்துல அதுல இருந்த இலைய சும்மா பறிச்சு பறிச்சு போட்டுதான். அது பறிச்சு போட்ட நேரம் சாயங்காலம் 5:30 மணி. 5:30 மணிக்கு உள்ளேயே இருக்காட்டி என்ன அப்படின்னு வீட்டுக்காரையும் கூட்டிக்கிட்டு, வீட்டுக்காரையும் கூட்டிக்கிட்டு பரமேஸ்வரன் பார்வதியோட வெளியில வந்து அந்த வில்ல மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இருந்தாங்களாம், அப்படி காத்து வாங்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு. அந்த நேரத்துல அந்த குரங்கு பறிச்சு 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 போட்டுதான், அப்படி போட்டது அவர்கள் திருமேனியில விழுந்தது அந்த வில்வங்கள். அப்படி விழுந்ததை பார்த்துட்டு சுவாமி சந்தோஷப்பட்டாரு. உமாதேவி கோபிச்சா, என்ன அப்படி தலைய பறிச்சு பறிச்சு போடுது அப்படின்னு கோபிச்சாலாம். கோபிக்காதே, அதை நம்ம அர்ச்சனை பண்ணுது பேசாம இருந்தார், வில்லத்தினால நம்மை அர்ச்சனை பண்ணுது, கோபிக்காதேனாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்க கூப்பிட்டாரு. அப்படி பார்த்தாரு, பார்த்த உடனே அதுக்கு புத்தி வந்துருச்சு, ஞானம் வந்துருச்சு. பார்த்த உடனேயே அப்படி பார்த்தாரு, குரங்க பார்த்தாரு, பார்த்து கீழே வாழ்னாரு வந்துருச்சு. அப்படி பார்த்தாரா, கீழே வாழ்னாரா, இப்ப எல்லா தீட்சையும் அந்த குரங்குக்கு பண்ணிட்டாரு. குரங்குக்கு எல்லா தீட்சையும் கிடைச்சி போச்சு. நயன தீட்சையிலிருந்து, அப்ப வாசக தீட்சையிலிருந்து, மானத தீட்சையிலிருந்து எல்லா தீட்சையும் அந்த குரங்கு கிடைச்சி போச்சு. பார்வையினாலேயே, பார்வையாலே கண்ணி போட்டியான் கூட ஒரு பாட்டு, அதனால பார்வையினாலே பலன் உண்டுப்பா. இப்போ சாதகத்தில் என்ன சொல்றோம், குரு பார்க்க கூடிய நன்மைன்னு சொல்றோம் அல்லவா, சனி பார்த்தா கெடுதல்னு சொல்றோம் அல்லவா, அது 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 போல. இப்போ நல்லவனுடைய பார்வையினால நமக்கு நல்லது கிடைக்கும், பொல்லாதவன் பார்வை, அதனால தான் நல்லாரை காண்பதும் நன்றே, நலமுக்கு நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. தீயாரை காண்பதும் தீதே, தீமுக்க தீயார் சொல் கேட்பதும் தீதே, தீயார் குணங்கள் உரைப்பதும் தீதே, அவரோடு இணங்கி இருப்பதும் தீதே அப்படின்னு பாடுனா அவ். அதனால் நல்லாரை காண்பதானாலே அவருடைய பார்வை நமக்கு விடுகிறது. அதுபோல அந்த பார்வையினாலேயே எல்லா தீட்சையும் பண்ணி வச்சுட்டாரு. கீழே வந்துச்சு, அது கை கட்டி வாய் வச்சு, அதுக்கு கை இருக்குது இல்லை, பெருமானே அடியன் செய்த பிழைய பொறுக்க வேணும் அப்படின்னு ஆறு அந்த குரங்கு. நீ பிழை செய்யல, மனுஷன் கூட அர்ச்சனை பண்ண மாட்டேங்கிறேன், நீ உருவத்தினால நம்மளை அர்ச்சனை பண்ண, அதனால நீ பிழை செய்யல, நீ தான் சரியாக செய்தாய், அதனால அர்ச்சனை பண்ணியபடியினாலே நீ பூலோகத்துல சூரிய வம்சத்துல அரசனாக பிறந்து 3 லோகத்தையும் ஆழ்வாயின்னு வர முடியும் குரங்குக்குப்பா. இது வந்து கட்டுக்கதை அல்ல. அந்த குரங்கு எங்க இருந்து ஆண்டுது தெரியுமா, கரூர். கரூர்லப்பா, நம்ம மாவட்டத்து தலைநகர் விளங்குதா, கரூர்ல இருந்து ஆண்டுது. இத பாடுறவர் கச்சியப்ப சிவாச்சாரியர் காஞ்சிபுரத்துல இருந்து பாடுறாரு. எங்க ஊர்ல அந்த குரங்கு வந்து ஆண்டுச்சுன்னு பாடிக்கலாம் இல்ல, உள்ளதை அப்படியே சொல்றாரு, கரூர்ல இருந்து ஆண்டு. அந்த ஆமா அந்த குரங்கு சொல்லிச்சான், நான் வந்து பூமியில அரசனாக பிறந்து வாழ்ந்தேனா அந்த செல்வ மயக்கத்துல நான் உன்னை மறந்துடுவேன், அதனால எனக்கு முகம் மாத்திரம் குரங்குக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும், அதனால உருவம் உடம்பு மனித உருவமா இருக்கணும்னு கேட்டுக்கிச்சான். அப்படியே கொடுத்தாரு. அதனாலதான் முசுகுந்த சக்கரவர்த்தி முசுகுந்த ஓ பண்ணிருக்கிற சாதனை பெரிய சாதனை, பெரிய சாதனை அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி பண்ணியிருக்கிற சாதனை பெரிய சாதனை. எத்தனையோ நகரங்களை அமைச்சு, எத்தனையோ இடங்கள்ல கோயில்களை அமைச்சு, எவ்வளவோ வழிபாடுகளை செய்து தேவலோகத்துக்கு போய் அங்க இந்திரனுக்கு இருந்த பகையை நீக்கி அவன் அங்க பூசித்த ஏழு லிங்கங்களை வாங்கிட்டு வந்து திருவாரூர் முதலாக ஏழு கோயில்ல பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேல என்னென்னமோ சாதனை எல்லாம் பண்ணிருக்கா. அப்புறம் தெய்வயான கல்யாணத்துக்கு அழைப்பு வந்திருக்குது முசுகுந்த. திருப்பரங்குன்றத்துல தெய்வயான கல்யாணம் செல்ல அதுக்கு முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு வந்திருக்கு. இப்படியெல்லாம் என்ன காரணம், அந்த வில்வலைய பறிச்சு போட்டோம். அது அர்ச்சனை தெரியாது, மந்திரம் தெரியாது, சாமீனும் தெரியாது, சும்மா அபுத்தி பூர்வம்னு சொல்றது. புத்திபூர்வம் அபுத்தி பூர்வம்னு சொல்றது. புத்தி பூர்வமாக செய்தாலும் சிவபுண்ணியம் பலன் தரும், அபுத்தி பூர்வமாக செய்தாலும் சிவபுண்ணியம் பலன் தரும். தெரிஞ்சு செய்தால் தெரிஞ்சு செய்யறது புத்தி பூர்வம், தெரியாம செய்யறது அபுத்தி பூர்வம்னு வேறு. அதனால தெரிஞ்சு செஞ்சாலும் பலன் தரும், தெரியாம செய்தாலும் முதன்னு ஒருத்தன் தேனை குடிச்சான்னு வச்சுக்கார், முதன்னு அது இனிக்கும்னே தெரியாது. அவன் சாப்பிட்றான் இவன் சாப்பிட்டான்னா என்னமா இருக்கும், இனிக்கும், தெரிஞ்சவனுக்கு இனிக்கும் தெரியும். அது போல தெரிஞ்சு செய்தாலும் தெரியாம செய்தாலும் சிவபுண்ணியம் பலன் அதிகமாக தரும், சொற்பமாக செய்தாலும் பலன் அதிகமாக தரும். அப்படிப்பட்ட சிவபுண்ணியத்தை இதை தொகுத்து 147 பாட்டுல இந்த மறைஞான சம்பந்தன் என்கின்ற ஆசிரியர் அருளி செய்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் நாம என்ன செய்ய முடியும், இவ்வளவு நன்மையை சொன்னவர்களுக்கு என்ன செய்ய முடியும், அந்த நூலை ஓதுவது, அவர்கள் சொன்னபடி முடிஞ்ச வரையிலும் நாம் நடப்பது, அதுதான் அவர்களுக்கு செய்கின்ற நன்றி நன்றி நன்றி. ஆகையினாலே இப்படி ஒருத்தர் உபகாரம் செய்தார் என்றால் அவர்களுக்கு பதில் உபகாரம் நாம் செய்ய வேணும். செய்ய முடியாத உபகாரம் இருக்கிறது. இப்ப அம்மா அப்பா செய்த உபகாரத்துக்கு பதில் செய்ய முடியுமா, செய்யவே முடியாது. ஆண்டவன் செய்யற உபகாரத்துக்கு பதில் பண்ண முடியுமா, சூரியன் செய்யற உபகாரத்துக்கு நாம் செய்ய முடியுமா, மலைக்கு உபகாரம் பண்ண முடியுமா, இத்தனை உபகாரத்தில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இத்தனை பேர் உபகாரம் பண்ணவில்லையானால் வாழ்வில்லை. ஆனால் அவர்களை வணங்குதலே நன்றி, அவர்களை வாழ்த்துதலும் வணங்குதலுமே அவர்களுக்கு நாம் செய்கின்ற பதில் உபகாரம். அந்த முறையிலே இது 143 பாட்டு. அதே சிவனடியாருக்கு குடை கொடுப்போர் அடையும் பலன்கிறார். ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்தாரு, தீபம் கொடுப்பவரு, தூபம் கொடுப்பவரு, வஸ்திரம் கொடுப்பவரு, அன்னம் கொடுப்பவரு, ஆகமம் கொடுப்பவரு, உபூதி பட்டகம் கொடுப்பவரு, மருந்து கொடுப்பவர், உருத்திராட்சம் கொடுப்பவர் என்றெல்லாம் பல சொல்லி இப்போ இதுல குடை கொடுப்போர் என்கிறார். குடை என்பது வெயில் மழை முதலியவற்றை தடுத்து பிடித்து கொண்டு போகிறவனுக்கு நன்மை செய்வது. குடை இருந்தா வெயில்ல போகலாம், வெயில்ல போகலாம், குடை இருந்தா மழையிலையும் போகலாம். இப்படி அந்த வெப்பத்தை தணிப்பது, அதனால மழையில இருந்து நனையாம காப்பது, இப்படி பாதுகாப்பாக செய்வது அந்த குடை. அந்த குடைய அடியார்களுக்கு கொடுப்பது கொடுத்தா அவர்களை அந்த பிடிச்சுக்கிட்டு போகும்போது அவர்களுக்கு வெப்பத்தினாலேயோ மழையினாலேயோ துன்பம் இல்லாமல் செல்லுவார்கள். அப்படி கொடுத்தவன் சிவலோகத்துக்கு போவான், அங்க போய் பூமியில வந்து பறப்பான், வந்து அரசனாக இருந்து பிறகு சிவலோகத்து போவான். அதான் சிவபுண்ணியம் செய்தவன் சிவலோகத்துக்கு போவான். ஆனா அவன் பூரண ஞானம் இல்லையானால் மறுபடியும் ஞானத்தை பெற்று மறுபடியும் சிவலோகத்துக்கு போவான். அந்த புண்ணியம் கொஞ்சம் செஞ்சு அது வீண் போகாது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அது துய்ய துண்ட வெண்பறை வேணியன் தொண்டருக்கு தண்டினோடு உயர் சத்திரம் இருந்தவர். தண்டுங்கிறது வாகனத்தை குறிப்பது, தண்டுங்கிறது பல்லக்கு. முன்னையெல்லாம் பல்லக்கெல்லாம் இருந்துச்சல்லவா, அது போல தண்டுங்கிறது வாகனம், ஐயாலும் சத்திரங்கிறது கூட. இவைகளை கொண்ட தங்குலம் மாதோடும் வேந்தாராய் மந்த நிச்சத யோசனை மன்னுவர். அதனாலே தன்னுடைய மனைவியோடு அரசனாக இது பூமியிலே பல காலம் வாழ்வான் என்று சொல்கிறார். அதனால கொடுப்பதுதான் பெரியது. தானம் அது அவை சொன்னா ரெண்டே சாதி. இப்ப நம்ம எத்தனை சாதி சொல்றோம், அவ சொன்னா எத்தனை சாதி சொன்னா ரெண்டு என்னென்ன சாதி? என்ன சாதிப்பா? என்ன சாதி? ரெண்டு சாதி.
சாதி இரண்டொழிய வேறு இல்லை.
எத்தனை சாதி இருக்குதோப்பா பாப்பா பா. அவர் ரெண்டே சாதியா பிரிச்சா?
சாதி இரண்டொழிய வேறு இல்லை. சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறைமையின் நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுறத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி பழைய நூலொழியில் உள்ளபடி கொடுத்தவன் உயர்ந்த சாதி, கொடுக்காதவன் தாழ்ந்த சாதி. இப்படி பிரிச்சிருக்கிறாப்பா அவ கட்டிக்காரத்தனத்தை பார். சாதி இரண்டொழிய வேறு இல்லை சாற்றுங்கால் நீதி வலுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் விடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அவை பாட்டி. அதனால தானம் தர்மம் செய்வதுதான் உயர்ந்தது. உயர்ந்தது தான தர்மம் தான் உயர்ந்தது. அந்த தானமும் பாத்திரம் அறிந்து விடு என்றார் போல அடியார்களுக்கு சிவனை வழிபடுகின்றவர்களுக்கு செய்வது. இந்த நுட்பமான தர்மம் நம்முடைய சைவத்தலதான், நம்முடைய சைவத்தலதான். தொகுத்து இந்த நூலிலே இப்படி தெளிவாக சொல்லுகிறார். அதனால இப்படி சிவனடியாருக்கு குடை கொடுப்போர், அப்புறம் பாதுகை கொடுப்போர். பாதுகை என்றால் புரியுதா? பாதரட்ச காலுக்கு அணி, அது காலணின்னு சொல்றது. காலணின்னு சொல்லுவோமா? காலணி பாதரட்ச. இன்னொரு வாக்கியம் இருக்குது பாரு, அதை சொல்லக்கூடாது சபையில, சொல்லக்கூடாது. மிதி அடி, அப்புறம் இன்னொரு வாக்கியம் இருக்குவாரு, அதெல்லாம் சொல்லவே கூடாது. அதுவும் பெரியோர்கள் போட்டிருக்கிற பாதகா, அப்பா போடுறது, குருநாதர் நமக்கு மூத்த பெரியோர்கள் அப்படி போட்டிருக்கிற பாதுகையே ஏழை வந்து நமஸ்காரம் பண்ணணும். ராமன் காட்டுக்கு போனான்ல, போனானா அவனை போய் தேடிக்கிட்டு போனான் பரதேன். போனவே என்னால நான் சொன்னபடி 14 வருஷம் காட்டில் தாண்டா இருந்துட்டு வருவேன், நீ போய் நாட்டை ஆளுறான்ட்டான். நான் போய் நாட்டை அளவாகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போட்டிருந்த பாதுகையை வாங்கிட்டு வந்து அது அதுக்கு பட்டம் சூட்டி ஆண்டான்னு வரலாறு ராமாயணத்துல விளங்குதா? அதனாலே இப்படி பெரியோர்கள் பாதுகையே காலால் எடுக்கப்படாது. எடுத்துக்கிட்டு வான்னு சொன்னா என்ன பண்ணணும்? கை நாள் எடுத்து கொண்டு வந்து வைக்கணும். விளங்குதா? காலால் எடுத்துக்கிட்டு வந்து போடப்படாது. அதனால பாதரட்சேன்னு பேரு. பாதரட்ச ஒரே ஒருத்தர் தான், ஒரே ஒருத்தர் தான் தாம் போட்டிருந்த அந்த பாதரட்சையாகிய அந்த காலனியே சிவனுடைய கண்ணிலேயே வச்சார். இது அநியாயமா நியாயமா? சிவனுடைய கண்ணிலேயே நெருப்பு அந்த பாதரட்சையை கொண்டு வச்சாருப்பா. சிவன் முடிமேல வைக்கலாமா? அத வந்து அவர் அந்த பாதரட்சையை சிவன் மேல வச்சதை பத்தி அப்ப பெரியோர்லாம் ரொம்ப புகழ்ந்து வாடுறாங்க, ரொம்ப புகழ்ந்து வாடுறாங்க. காப்பதோர் அம்பு வில்லும், கையதோர் இறைச்சி பாகம், தோற்பெரும் செருப்பு தொட்டு. திருவாசகத்துல செருப்புன்னு வருதுமா? இதுலயும் செருப்புன்னு வருதுமா? தோற்பெரும் செருப்பு தொட்டு தூயவாய் கலசம் மாட்டி, திப்பெரும் செய்ய கண்கள் குருதி நீர் ஒழுக, தன் கண் கோப்பதும் பற்றி கொண்டார் குறுகை விரட்டனார். பொறுப்பற்றி செய்கின்ற பூசணைகள் ஓல் விளங்க, செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம், விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்தங்கு, அறுப்புற்று நின்றவா தோணக்கூடம். அதனால அந்த கண்ணப்பொறுப்பு போட்டிருந்த மிதியடி திருவாசகன் தேவாரத்துல எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை சொல்லி முடியுமா? அதனால இப்படி பாதுகை கொடுப்பது பாதரட்சை, பாதத்தை காப்பு. அவர்களுக்கு கல்லும் உள்ளா கல்லும் முள்ளு முதல்தான் உறுத்தல் வராம துன்பம் இல்லாம அவர்கள் நடந்து போவதற்கு. அது நீங்காலாது நிறைசிவ நேசர்வால் பாங்கினால் அணி பாதுகை இந்துளோர், ஓங்கு தேர் முதல் வாகனம் போய் தீங்கில்லாத சிவபுரம் சேர்வரால். அதனால பாதுகையை சிவனடியாருக்கு கொடுத்தவங்க அதையும் தானமா கொடுக்க சொல்லுதே. அதெல்லாம் சில சமயம் பண்ணியிருக்கிறோங்க. குடை பாதுகை வஸ்திரதெல்லாம் தானம் பண்ணியிருக்கிறோம். அதனால அந்த மாதிரி முக்கியமான சமயங்களிலே அந்த மாதிரி தானம் செய்வது சிறப்பு. தானம் தான் ஒருவனை நல்ல தானத்துல வைக்கும். தானம் தான் ஒருவனை நல்ல தானத்துல வைக்கும். நல்ல தானத்தை செய்தான்னா அவன் நல்ல தானத்துல இருப்பான். நல்ல தானத்தை செய்தான்னா நல்ல தானத்துல இருப்பான். அதனால இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான தர்மத்தை சொல்வது இந்த நூல். அதனால இதுக்கு எல்லாம் அடிப்படை வந்து ஆச்சாரியன் தீட்சை. எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக முக்கியமாக இதெல்லாம் செய்வதற்கு உரிமையும் பலனும் தருவது ஆச்சாரியன். ஆச்சாரியிடத்துல உபதேசம், உபதேசம் பெற்று ஆச்சாரியன் மூலமாக உபதேசத்தை பெற்று அதற்குமே சிவபுண்ணியத்தை செய்யணும். சிவபுண்ணியம் செய்வதற்கே தீட்சை இருக்க வேணும். சிவபுண்ணியம் செய்வதற்கே
தீட்சிருக்கணும். இப்ப கோயில்ல எல்லாம் பணி செய்யறாங்கல்ல, கோயில்ல பணி செய்யறாங்கல்ல, எல்லாத்துக்கும் தீட்சி இருக்கணும், சமய தீட்சையாவது இருக்கணும். ஒருத்தர் கூட தீட்சை கிடையாது கோயில்ல பணி செய்கிறார்கள். அம்பா மேளத்துல இருந்து மடப்பிள்ளையில இருந்து பூ கட்டுறதுல இருந்து மத்த பணிகள்லாம் செய்யற ஆளு இருக்குது பாருப்பா, அத்தனை பேத்துக்கும் தீட்சை இருக்கணும், சமய தீட்சை விஷயம். எல்லாம் கண்டதெல்லாம் சாப்பிடுறவன் பணி செய்யறான். அதனால இதெல்லாம் யாரு சொல்லணும், யாரு சொல்லணும்? சிவாச்சாரியர் சொல்லணும், அறநிலையத்துறையில சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும், ஆதீனங்கள் சொல்லணும். சொல்லி அதற்கு தகுந்த அவங்களுக்கு ஒரு ஆதரவு தந்து, பொருளாதாரம் முதலாளர்கள் தந்து அவர்களை உற்சாகப்படுத்தி, இந்த நரி உசந்தது, இந்த தானத்துல நீங்க பணி செய்வதற்கு நிறைய புண்ணியம் பண்ணிருப்பதனால செய்யறீங்கன்னு சொல்லி அவர்களுக்கு மற்ற வகையில உபசாரங்கள் அதிகமாக செய்து அப்பதான் கேட்பாங்க. ஆமா, உற்சாகப்படுத்தணும். அந்த மாதிரி செய்தா ஓரளவு சரியா வரும். யாருக்கும் தீட்சையே கிடையாது, ஆசாரம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால அதுக்கு வந்து ஆதீனங்களும் மற்ற பெரியோர்களும் அதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அறநிலையத்துறை செய்யணும், அறநிலையத்துறை அரசாங்கம் செய்யணும். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அரசன்தான், நாட்டை ஆள்கிறவன் தான் முக்கியம். எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும், எந்தெந்த துறையை எந்தெந்த முறையிலே செயல்படுத்த வேணும். இப்ப இந்த சொல்லுகிற இந்த முறைக்கு ஆலயத்துக்கு நூல்கள் இருக்கிற, சட்ட நூல்கள் இருக்கிறது. இப்ப அவன் நடத்துற மற்ற காரியங்களை சட்டப்படி தானே செய்யறான், சட்ட நூல் படி தானே மற்றதெல்லாம் செய்யறான். கோயில மாத்திரம் சட்டப்படி நடத்துறது கிடையாது, சட்ட நூல் கோயிலுக்கு சட்ட நூல் இருக்குது இல்ல. ஆகையினாலே இப்படி இதுக்கு ஆச்சாரியன் இடத்துல உபதேசம் பெற்று அந்த ஆச்சாரியன் சொன்னபடியும் அதற்கு மேல அருள் நூல்களை கற்று அந்த நூல்களிலே சொன்னபடியும் அந்த புண்ணியங்களை செய்யணும். ஆகையால ஆச்சாரியின் இடத்துல தீட்சை பெற்று உபதேசம் பெறவில்லையானால் சிவபுண்ணியம் செய்யறதுக்கே உரிமை இல்லை.